படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
சண்முகலிங்கம், அவரை ஷன் என்று நண்பர்கள் அழைப்பார்கள். அதைவிட அக்கவுண்டன்ட் ஷன் என்றால் எல்லோருக்கும் தெரியும். கணக்கில் புலி என்பது அவருக்கு நன்றாகவே பொருந்தும். இளைப்பாரிய சீஃப் அக்கவுண்டன்ட் கணக்காளர் என்பது வெறும் பெயரளவில் தான். இன்னமும் அவரது திறமை அப்படியே இருந்தது. இதிலும் ஒரு கட்டுப்பாடு, நிதானம், ஒழுங்குமுறை, மற்றவர் கவனித்து பார்க்கும் அளவுக்கு ஒரு டிசிப்ளினரி லைஃப் ஸ்டைல். ஷன்னுக்கு இப்போது வயது 67. 70 வயதிற்கு இன்னும் 3 வருடங்கள் உள்ளன. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாகவே இருந்தார் ஷன் என்ற சண்முகம். வயதுக்கும் அவர் தோற்றத்துக்கும் பொருத்தமில்லை என்பது போல் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவர் ப்ரைம் ஸ்டேட்டில் இருந்தார் என்று சொல்லலாம். காலையில் யோகா, அளவு சாப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி, கிழமையில் 2 நாட்கள் நண்பர்களுடன் பிரிட்ஜ் மற்றும் கார்ட் கேம்ஸ், ஒரு நாள் பேட்மிண்டன், ஒரு நாள் கோயில் என்று எப்படி ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமே நமது ஷன் தான். அவரிடம் எந்தவித தீய பழக்கமும் இல்லை. சிகரெட்டினை விட்டு 10 வருடங்களுக்கு மேலாகிறது. எப்போவாவது பார்ட்டிகளில் நண்பர்களின் வற்புறுத்தலில் ஒரு கிளாஸ் ஸ்காட்ச், அவ்வளவுதான். கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை மற்றும் டயபிட்டிஸ், நீரிழிவு நோய் வந்துவிடக்கூடாது என முன்னெச்சரிக்கை காரணமாக உணவிலும் நல்ல கட்டுப்பாட்டை கடைபிடித்தார். இளைப்பாரிய கணக்காளராக இருப்பதால் தான் என்னவோ வாழ்க்கையை திட்டமிட்டு நன்கு வாழ்ந்து வந்தார் ஷன் என்ற சண்முகம். இன்னொரு கூடுதல் அனுகூலம், அவரது ஃபேமிலி டாக்டரும் அவரது ஊர்க்காரர் தான். சொல்லவா வேண்டும், சன் உடல் நலத்தை நன்கு பேண டாக்டரும் உதவினார். ஷன் டாக்டரினை நலம் விசாரிக்க, ஊர்க்கதைகள் பேச மற்றும் தனது பிரிஸ்கிரிப்ஷனை ஃபில் பண்ண 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த ப்ராக்டிஸுக்கு வந்து போவார். நட்பும் ஆயிற்று, உடல் நலப்பேணலும் ஆயிற்று. வீட்டிலும் ஷன் சராசரி மனிதர் அல்ல. கனிவான கணவர், அன்பான அப்பா மற்றும் ஒரு யூத்ஃபுல் தாத்தா. மொத்தத்தில் அவர் ஒரு மாடல் சீனியர் சிட்டிசன். விருது கொடுக்கும் அளவுக்கு ஒரு முன்மாதிரியான மூத்த பிரஜை ஷன். இந்த பின்னணியில் தான் அந்த மாற்றம் நிகழத் தொடங்கியது. கடந்த 6 மாதங்களாக ஷன்னின் மனைவிக்கு ஒரு கவலை. அவர் மாறத் தொடங்கினார். நாளாந்த ரூட்டீன்கள் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. சாதாரணமாக தினசரி செய்யும் அம்சங்களை மறந்து போகிறார். டெய்லி ரூட்டீன்களை தவறுகிறார். நினைவுபடுத்த ரிமைண்டர் நோட்ஸ் பாவிக்க தொடங்குகிறார். டெலிஃபோன் நம்பர்ஸ் மற்றும் அண்மையில் சந்தித்த நண்பர்களின் பெயர்கள், அளவலாகிய விடயங்களை மறந்து போகிறார். இன்று செவ்வாயா புதனா என்பதில் கூட அவருக்கு சற்று குழப்பம் ஏற்படுகிறது. பேசிக்கொண்டிருக்கும் போது நடுவில் சரியான சொற்களை பயன்படுத்த தடுமாறுகிறார். தனது பொருட்கள் மற்றும் பணத்தினை யாரோ ஒடுக்கிறார்கள் என்றொரு சந்தேகம் பேரெழும்ப தொடங்குகிறது. ஒரு சமயம் தனது 7 வயது பேரனிடம் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் பணம் வைத்த இடத்தினை மறந்து போனதால் வந்து சண்டை அது. அவருக்கு இப்போதெல்லாம் எடுத்தவுடன் கோபம் வருகிறது. எப்போவுமே சுடுசுடுப்பு, அவநம்பிக்கை, வழியில் போவதற்கு வேறு தயக்கம். யாரும் ஏதாவது சொன்னால் வாட் த ஹெக், ஐ எம் ஃபைன், நத்திங் ராங் வித் மீ என்று எரிந்து விழுதல் என்று அவரின் குணம் முற்றாகவே மாறத் தொடங்கியுள்ளது. நண்பர்களிடம் ஃபோனில் பேசுவது கூட குறைந்து விட்டது. நண்பர்கள் சிலருடன் தேவையற்ற முறையில் ஆகியவற்றில் தொடங்கி அது கடைசியில் சண்டையாக முடிந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிந்து போனது. ஏன் இந்த மாடல் சீனியர் சிட்டிசன் ரிட்டையர்ட் சீஃப் அக்கவுண்டன்ட் ஷன் இப்படி மாறிப்போனார்? குடும்பம், நண்பர்கள் யாருக்கு முதலில் விடை தெரியவில்லை. ஏன் அவர் மாறிப்போனார்? அவருக்கு என்ன நடந்தது? சண்முகலிங்கத்தினை மாற்றியது அவருக்கு ஏற்பட்ட அல்சைமர்ஸ் எனும் ஒரு வகை நினைவக இழப்பு, டிமென்ஷியா சம்பந்தப்பட்ட நோயாகும். பொதுவாக டிமென்ஷியா என அழைக்கப்படும் ஞாபக மறதி வகை நோய்களில் மிக முக்கியமானதும் பொதுவானதுமே இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ். நினைவுத்திறன் சிறிது சிறிதாக இழப்பது முதுமையின் அறிகுறியாக இருந்தாலும் அல்சைமர்ஸ் எனும் நோய் சாதாரணமானதல்ல. முதுமை பருவத்தில் இருக்கும் பலரும் இதனை மறுதளித்தாலும் பிரபல ஹாலிவுட் சினிமா நடிகரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான ரொனால்ட் ரேகன் தனக்கு இந்த நோய் பாதிப்பு இருந்ததை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மனிதர்கள் வயதான பிறகு இயல்பாகவே பல விஷயங்களை நிலவில் வைத்து கொள்ள சிரமப்படுவார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பலமுறை சொன்னாலும் அதை நினைவுபடுத்தி கொள்ளாமல் தடுமாறுவார்கள். அவர்களை சுற்றியிருப்பவர்களின் பெயர்களை மட்டுமல்லாமல் தங்களது பெயர்களையுமே மறந்து விடுவார்கள். காலையில் நடந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த இயலாமல் தவிப்பார்கள். இளவயதில் பேச்சுத்திறனில் இவரை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை என்று பெயரெடுத்தவர்களே இந்த நேரத்தில் கோர்வையாக பேச முடியாமல் திணறுவார்கள். இந்த அளவுக்கு ஒருவரை மாற்றக்கூடிய ஒரு நோய் உண்டு என்றால் அதுதான் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ். பொதுவாக 65 வயதுகளின் பின்னரே இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டாலும் பாரம்பரியமாக இருந்தால் இளவயதில் இருப்பவர்களையும் இது தாக்க வாய்ப்புண்டு. இதனை ஏர்லி ஆன்செட் அல்சைமர்ஸ் என்று சொல்லுவோம். அல்சைமர்ஸ் நோயின் பொதுவான அறிகுறிகளை இப்போது பார்ப்போம். ஆரம்ப அறிகுறிகள், அதாவது ஸ்டார்டிங் சிம்டம்ஸ். திட்டமிடுதல் மற்றும் நேரத்தை கவனிப்பதில் இயலாமை, மறதியின் காரணமாக பொருட்களை இழக்க நேரிடும், மோசமான யூகங்கள் அவர்களை சங்கடத்தில் மாட்டிவிடக்கூடும், தினசரி பணிகளை ஒழுங்கான நேரத்தில் முடிக்க இயலாமல் போவது, சரியான சொற்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சரளமாக பேசுவதில் ஏற்படும் சிரமம், அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஞாபக மறதியின் காரணமாக எழும் சிக்கல்கள். நடுத்தர அறிகுறிகள், மாடரேட் சிம்டம்ஸ், எந்த காரணமும் இல்லாமல் கட்டுப்பாடற்ற கோபம் கொள்வது, நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்படுதல், படிப்பதிலும் எழுதுவதிலும் சிரமம், ஏதேனும் புதிய பணிகளை கற்றுக்கொள்ள இயலாமல் போவது, அழுகை, பதட்டம், அலைந்து திரிதல், அமைதியின்மை போன்ற நடத்தை மாற்றங்கள். தீவிர அறிகுறிகள், அதாவது சிவியர் சிம்டம்ஸ், உடல் எடை இழப்பு மற்றும் வலிப்பு தாக்கங்கள் ஏற்படுதல், மெலக்குடல் மற்றும் சிறுநீர் பையினை கட்டுப்படுத்துவதில் சிரமம், பிளட கண்ட்ரோல் டிஃபிகல்டிஸ், சுற்றுச்சூழல் மற்றும் நிகழ்காலத்தின் தொடர்பையே இழந்துவிடல். உறவினர்களும் நண்பர்களுமே முதலில் இந்த அறிகுறிகளை கவனித்தாலும் நாளடைவில் பாதிக்கப்பட்டவரும் அதை உணர்வார்கள். இந்த நோயினை கண்டறிய குறிப்பிட்ட ஒரு சோதனை இல்லாவிடிலும் உறவினரிடமிருந்து புறப்பட்ட அறிகுறிகள் பற்றிய ஆதாரங்கள், அதாவது டீடைல் ஹிஸ்டரி, நினைவாற்றல் மற்றும் நரம்பு மண்டல செயற்பாடுகள், கொக்னிட்டிவ் அண்ட் நியூரலஜிக்கல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் போன்ற சோதனைகளை மருத்துவ நிபுணர்கள் மேற்கொண்டு இந்த நோயை கண்டறிவார்கள். மேலும் மரபணு பரிசோதனை, அதாவது ஜெனட்டிக் டெஸ்ட்டுகளும் இதற்கு உதவலாம். சில சிகிச்சைகள் தற்காலிகமாக இந்த நோய் அறிகுறிகளை குறைத்து உடல் நலத்தை மேம்படுத்தினாலும் இந்த அல்சைமர்ஸ் நோயினை முற்றாக குணப்படுத்த எந்தவித சிகிச்சை முறையும் தற்போது இல்லை. உலகெங்கிலும் பலவித ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் இதனை தாமதப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் மற்றும் முற்றாக தடுப்பதற்கான வழிகளையும் கண்டறிய பலவித ஆய்வுகளை தற்போதும் மேற்கொண்டு வருகிறார்கள். அல்சைமர்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உதவிக்காக மற்றவர்களை பெருமளவில் நம்பியிருக்கிறார்கள். தங்களின் கவனிப்பாளர்களுக்கு இவர்கள் சமூக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மற்றும் உடல் பொருளாதார ரீதியாகவும் அழுத்தம் அளிப்பதுடன் சுமையாகவும் இருப்பார்கள். இந்த சவாலினை எதிர்கொள்வதையும் எந்தவித சமூக நல சேவைகளை பயன்படுத்தலாம் என்ற அறிவுறுத்தல்களையும் இன்னொரு பதிவினில் பார்ப்போம். ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது தொடக்க நிலையில் இந்த நோய் இருக்கும்போது சில நோயாளிகளுக்கு அவரது நோயின் முன்னேற்றத்தை மெதுவாக்கும் சில மருந்துகளை நிபுணர்கள் சிபாரிசு செய்தார்கள் என்றாலும் அல்சைமர்ஸ் நோய் மற்றும் பெரும்பாலான டிமென்ஷியா நோய் தாக்கத்திலிருந்து முற்றாக மீள முடியாது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். உலக அல்சைமர்ஸ் அறிக்கையின்படி, வேர்ல்ட் அல்சைமர் சொசைட்டி ரிப்போர்ட், உலகம் முழுவதும் 50 மில்லியன் மக்கள் பொதுவான இந்த வகை டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 60-70% இந்த அல்சைமர்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது இன்னொரு கூடுதல் தகவல். 2012 முதல் உலகம் முழுவதும் செப்டம்பர் மாதத்தை அல்சைமர் விழிப்புணர்வு மாதமாக அறிவித்துள்ளார்கள். அதிலும் செப்டம்பர் 21 அல்சைமர் தினமாகவும் அறிவித்துள்ளார்கள். இந்த விதமாக ஒருவரின் வாழ்வையே புரட்டி போடக்கூடிய மறதி வியாதியை நாங்கள் அறிந்து தகுந்த ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெற வேண்டும். நம் நாட்டிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எந்தவித வசதிகள், அதாவது ரிசோர்சஸ் நாம் பெறலாம் என்பதனை அறிவதன் மூலம் பாதிக்கப்பட்ட எமது மூத்தோருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நாம் ஆதரவாக இருக்கலாம்.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.